அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே வளர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட, பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட, அனைவரும் இணைவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட, வல்லமுடன் வாழ்ந்திட, வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட, பரமனில் இணைந்திட, கூடுங்கள் கூடுங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து மூவரு கடவுள் திருவிழாவினை நாம் அகமயில்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சமயமும் அதற்கென்று கடவுள் கோட்பாடுகளை வைத்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக இஸ்லாம் சமயம் ஒரே கடவுள் கொள்கை கோட்பாட்டையும், இந்து சமயம் பல கடவுள் கொள்கை கோட்பாடுகளையும் வைத்திருக்கின்றது. நாம் பின்பற்றக்கூடிய நம்முடைய கத்தோலிக்க திரு அவை கிறிஸ்தவ சமயம் மூவரு கடவுள் கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு இயங்குகின்றது. மூன்று ஆட்களாக இருக்கக்கூடிய கடவுள் தந்தை மகன் தூய ஆவியானவர், அவர் ஆழ்வகையிலே தனித்தனியாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மூவருமே ஒரே ஆற்றலையும் ஒரே வல்லமையையும் ஒரே விருப்பத்தையும் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை விவிலியத்தினுடைய அந்த ஆதாரத்தை கொண்டு நம்முடைய கத்தோலிக்க திரு அவை தன்னுடைய போதனையையும் சமயத்தினுடைய அந்த அடித்தளத்தையும் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆகவே அந்த மூவரு கடவுளிடம் காணப்படக்கூடிய அந்த ஒரே திருவுளம், ஒரே விருப்பம், அந்த ஒற்றுமையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாமும் பின்பற்ற அந்த மூவரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்.
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 வசனங்கள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுக்களும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகில் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூ உலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூ உலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம் மாத்திரம்? ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளி மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளி உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளி எல்லாவற்றையும் அவர்கள் பாதாளங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளி. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீ. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது.
இரண்டாம் வாசகம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-5 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கி கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகமையும் தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டு உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார். தந்தை உடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, தாய் திருச்சபையோடு இணைந்து இந்த நாளில் திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தை அவர்களோடு இணைந்து உங்கள் எல்லோருக்கும் மூவரு கடவுள் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரியப்படுத்தி கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வருகிற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே நமக்கு முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையாக, அதிலும் குறிப்பாக விசுவாச அடிப்படை கோட்பாடுகளை மையப்படுத்திய வாரங்களாக இந்த வாரங்கள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரத்தில் நாம் கொண்டாடுகிற இந்த ஞாயிறானது மூவரு கடவுள் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். உண்மையா அது என்ன அப்படின்னு சொல்லி பைபிளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இல்லையா, உண்மையா அது என்ன அப்படின்ற வசனம் கேட்டிருப்பீங்க. உண்மையா அப்படின்ற கேள்விக்கு உண்மையிலே நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது. பார்த்துக்கோங்க, உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிறதுனால இதுதான் உண்மை அப்படின்னு நாம் எதையுமே அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியாது. அதனால் ரெண்டு விதமான உண்மைகளாக நான் பார்க்கிறேன். ஒன்று அறிவியல் உண்மை, இரண்டாவது மறை உண்மை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அறிவியல் உண்மை என்பது என்ன அப்படின்னா அது ஆய்வகத்தில் உட்படுத்தப்பட்டு பல பேருடைய அறிவுக்கு தேவையான பதில்களுக்கு அது உட்படுத்தப்பட்டு இறுதியாக அது முடிவு செய்யப்படுகிறது. அறிவியல் உண்மையாக அது வருகிறது, சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட். அவ்வளோதான், லெபார்டரியில் நம்ம செஞ்சு அதை உறுதிப்படுத்தி நாலு பேருக்கு முன்பாக இதுதான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா அதெல்லாம் அறிவியல் உண்மையாக வருகிறது. இன்றைக்கி நீர் அப்படின்றது என்ன? ஒரு காலத்தில் தண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் தண்ணீரில் அசைவாடினார் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அப்போ அறிவியல் வளர்ந்து வளர்ந்து வருகிற பொழுது நீருக்கு H2O அப்படின்னு சொல்கிறாங்க, O2 அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதில் மூலக்கூறுகளை பிரித்து காமிக்கிறாங்க, என்னது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்த கலவை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நிரூபிக்கப்படும். இங்கே யார், திருச்சியில் ஒரு சயின்டிஸ்ட் வந்து நீரினுடைய மூலக்கூறுவை என்ன நிரூபிக்கிறாரோ அதை இது அமெரிக்காவில் இருக்கிற நாசாவில் ஒருத்தர் சயின்டிஸ்ட் பண்ணால் கூட அதை அப்படியே நிரூபித்து விட்டுலாம். அது என்ன? அது அறிவியல் உண்மையாக இருக்கிறது. இப்போ ரெண்டாவது கோர்வம் பாருங்களேன், மறை உண்மை. அது என்ன? அந்த வார்த்தையிலே நமக்கு தேவையான தெளிவு இருக்கிறது, உண்மை இருக்கிறது, ஆனால் அந்த உண்மை கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை புரியலே ஃபாதர், நான் இப்படி தான் நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது அங்கே ஒரு ஆள் நிற்கிறார், இப்போ கேமராமேன் எனக்கு முன்னாடி நிற்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவர் நிற்கிறார், எனக்கு பார்க்க தெளிவாக தெரிகிறது, ஆனால் என் கையில் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு துணியை கொடுத்து என் கண்ணு முன்னாடி இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னா ஆள் இருப்பார், அது தெரியும். ஆனால் கொஞ்சம் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிற தெளிவில்லாமல் இருக்கும். அது தெளிவில்லாமல் இருக்கின்றதுக்காண்டி அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா அது மறைக்கப்பட்டதுனால அது விளக்கப்படுகிற பொழுது முழுசாக தெரியும். ஆனால் மறை உண்மைகள் எல்லாமே இதுவரை முழுமையாக விளக்கப்படவில்லை, விளக்கி சொல்லப்படவில்லை. விளக்கி சொன்னாலும் விளங்கி கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைக்கி நாம் இல்லை. அதனால தான் இதை மறை உண்மை, அதை மறை பொருள் அப்படின்னு நமக்கு விவிலியம் சொல்லி தந்திருக்கிறது. ஆக ஏ யோவான் செய்தி 8வது அதிகாரத்தில் 32வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உண்மை உங்களை விடுவிக்கும். எந்த உண்மை விடுவிக்கும்? மறை உண்மைகளை நாம் நம்புகிற பொழுது அந்த உண்மை நமக்கு முழுமையான ஒரு விடுதலையை தரும் என்று சொல்லுகிறது. இப்போ இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு பாருங்களேன், அறிவியல் உண்மை மறை உண்மை ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த அறிவியல் உண்மை நமக்கு என்ன செய்கிறதுனா மனிதனை அறிந்து கொள்ள உதவுகிறது. அறிவியல் உண்மை மனிதனை அறிந்து கொள்ள உதவுகிறது. அப்போ அது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர மனிதனுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் அப்படியே பிரித்து 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 இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் நமக்கு மருத்துவ ரீதியாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. மனிதனை அறிந்து கொள்வதற்கு அறிவியல் உதவுகிறது. மறை உண்மை எதற்கு உதவுகிறது? மனித வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள உதவுகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மனிதனை உணர்ந்து கொள்வதற்கு அறிவியல் உதவுகிறது அப்படின்னா இந்த மறை உண்மைகள் மனித வாழ்வினுடைய அர்த்தத்தை இருத்தலை புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு அதனுடைய ஆழத்தை கண்டுகொள்வதற்கு இன்னமும் தெளிவாக சொல்லணும்னா மறை உண்மைகள் மனித வாழ்வின் விடுதலைக்கு பயன்படுகிறது. அக விடுதலை தருவது இந்த மறை உண்மை என்று நான் உளமாற நம்புகிறேன். யோவான் செய்தி 3வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, விண்ணகத்திலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர், தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றி அவர் சான்று பகர்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு தொடக்க உரையில் சொல்லுகிற பொழுது அமல் ஃபாதர் அந்த மூன்று மதத்திற்கும் இருக்கிற கடவுளை பற்றி ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். இயல்பாக எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் அதுதான். என்ன, இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒரு கடவுள் கோட்பாட்டை வைத்திருக்கிறார், ஒரே கடவுள் ஈஷா அல்லா அப்படின்னு ஒரே ஒரு கோட்பாட்டோடு அவங்க நிற்கிறாங்க. நம்மோடு வாழுகிற சகோதர மதமாக இருக்கிற இந்தியாவின் பெருவாரியான மக்கள் தொகையில் வாழுகிற நம்முடைய இந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கு மூணு கடவுள் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க, படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அதை அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள், பிரம்மன் சிவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அது அவர்களுடைய நம்பிக்கை எவ்வளோதான். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது பாருங்களேன். இப்போ கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நமக்கு நம் தாய் திருச்சபை நம்முடைய ஆசிரியம் திரு அவை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, கடவுள் ஒருவராக இருந்தாலும் மூன்று ஆட்களாக இருக்கிறார்கள். அப்போது அதை நம்ம கொஞ்சம் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக விளங்க முடியாது, அதில் உறுதியாக சொல்லிட்டேன். இது என்ன சொல்கிறது, இதனுடைய ஆழத்தை அப்படியே கடைசி வரை இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அறிவு கேட்டியவர் கடவுளாக இருக்கவே முடியாது. உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்கிறதுனால தான் அவர் கடவுளாக நிற்கிறார். அப்போ அந்த ஒரு தெளிவோட அந்த ஒரு புரிதலோடு நம்ம இப்போ கடவுளை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்தியாவில் இப்போ சமீப காலமாக ஒரு கூற்று, எல்லாரும் ஒரு பக்கம் எதிர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கூற்று என்னென்னா, ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே நாடு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா, இந்திய நாட்டினுடைய கலாச்சார பின்புலத்தை வைத்து பார்த்தால் சாத்தியமே இல்லை. ஒரே தேசம் ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு விதத்தில், ஒரே மொழி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு இனக்குழுவும் தனக்கென்று தனித்தனி மொழியை வைத்திருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு மொழிக்கும் தனக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒரு வரலாற்றை வைத்திருக்கிறார்கள். ஒரே மொழி அப்படின்றது சாத்தியமே இல்லை. அப்போ ஒரே நாடு சாத்தியம் இல்லை, ஒரே மொழி சாத்தியம் இல்லை. ஆனால் இப்படி ஒற்றைத்தன்மை அப்படின்ற ஒரு கருத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற, அந்த வலிந்து நகர்த்தி கொண்டிருக்கிற இன்றைய அரசியல் சூழ்நிலையோடு நம்ம மூவர் கடவுளை ஒப்பிட்டு பார்க்கலாம் பாருங்களேன். எப்படி இவர்கள் மூவரும் வேற வேறவாக இருந்தாலும், வேற வேறவாக இருந்தாலும் கடவுள் தொன்மையில் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த ஒருமைத்தன்மை தான், அந்த ஒற்றைத்தன்மை தான் கத்தோலிக்க திருச்சபையுடைய மிகப்பெரிய ஒரு அடிநாதமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டினாமினேஷன் சர்ச்சஸ் பார்க்குறோம் இல்லையா, காங்கிரிகேஷன்ஸ், நிறைய சபைகள் உருவாகிறது. ஒன்று மாதா மேலே நிறைய பேர் உடன்பாடு இருக்காது, அவங்க பிரிஞ்சு போவாங்க. நற்கருணை மேலே உடன்பாடு இருக்காது, ஒரு குரூப் வெளியே போயிடுவாங்க. திருவற்சாதனங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு குரூப் வெளியில் போகும். இதெல்லாம் ஓகே, ஏற்றுக்கலாம். மெயினான பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, தந்தை மகன் தூயாவிதை ஏற்றுக்கிற ஆட்களே இருக்காங்க பார்த்துக்கோங்க. தந்தையை மட்டுமே கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு யெகோவா விட்னஸ் அது போல் ஒரு சில சபைகள் இருக்கிறது, இருக்கத்தான் செய்கிறாங்க. இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இயேசு மத்திரம்தான் இருக்கார், எங்களுக்கு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை, ஒன்றும் இல்லை மூணும் இல்லை, ரெண்டு மத்திரம்தான் இயேசு மத்திரம்தான் சொல்லக்கூடிய ஆள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் விட்டுவிட்டு கடவுள் படைச்சாரு உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை, தந்தையாம் கிறிஸ்து அவருடைய திருவுளத்தை ஏற்று வந்து எங்களுக்கு மீட்பை கொடுத்தார், முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் கடைசியாக சொல்லிட்டு போன ஆவியானவர் தான் இன்றைக்கும் எங்களோடு இருக்கிறார். அதனால் நாங்கள் ஆவியின் வல்லமை நிறைந்த சபைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சபைகள் அப்படி இருக்காங்க இல்லை, பெத்தேல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பெத்தேல் அப்படின்னு சபையெல்லாம் இருக்கு, அவங்க இயேசுவை மையப்படுத்தியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி கடவுளை கூறு போட்டு அதிலிருந்து ஒரு பிரிதல் தன்மையை கொடுக்கக்கூடிய கடவுளாக நம்முடைய கத்தோலிக்க திருவாவை சொல்லுகிற கடவுள் இல்லை. பிரிந்து கிடக்கிற மக்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தானே கடவுளாக இருக்க முடியும். அந்த விதத்தில் மூவர் கடவுளை பற்றி நாம் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மூவர் கடவுள் அப்படின்ற ஒரு கோட்பாடை வந்து நமக்கு திருச்சபை சொல்லுது அப்படின்னு சொன்னால், அது ஏதோ திடீர்னு ஒரு நாள் இரு நாள் கிடைத்த ஒரு வெளிச்சத்தில் ஒரு திடீர் ஒரு திருப்பத்தில் வந்து திருத்தந்தை நமக்கு கொடுக்கல. அதற்கென்று ஒரு பாரம்பரியம் விவிலிய பின்னணியோடு திரு அவை நமக்கு சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த மூவர் கடவுளுடைய கோட்பாடை முழுமையாக விளங்கி கொள்ள வேண்டும்னு ஏகப்பட்ட பேர் முயற்சி பண்ணாங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. இதுவரை அந்த எல்லையை யாரும் தொடவே இல்லை. தொட முடியாதுங்க, தொட முடியாது. திருகவையினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற இறையியல் வல்லுநர் அப்படின்னு சொல்லலாம், தாமஸ் அக்வினாஸ், மிகப்பெரிய ஒரு இறையியல் வல்லுநர், நல்ல முரட்டு உடம்பு, பெரிய ஒரு புனிதர். அவர்லாம் அந்த காலத்தில் எழுத்து வழியாக எழுத்தை கொண்டு தன்னுடைய திருச்சபைக்கு எதிராக கொடுக்கப்பட்ட தப்பறைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கியவர் நம்முடைய புனிதர் தாமஸ் அக்வினாஸ். அவர் 1273 அந்த வருஷம் வாக்கில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டிருந்தார். கடவுளை மையப்படுத்திய, கடவுளை பற்றியே எழுதக்கூடிய ஒரு புத்தகம் ஆவியானவர். அப்படிலாம் பழசெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுள் யார், கடவுள் யார் அப்படின்றத பற்றி எழுதிட்டே இருக்காரு. ரெண்டு வாலியும் எழுதி முடிக்கிறார் பார்த்துக்கோங்க, ரெண்டு வாலியும் எழுதி முடிச்சாச்சு. மூணாவது வாலியும் அப்போ தான் ஆரம்பித்து போயிட்டு இருக்கிறார். ஒரு நாள் பூசைக்கு போயிட்டு அப்படியே வர்றாரு. வர்ற வழியில் திருப்பலி நிறைவேற்றுகிற போது அவர்கள் ஒரு பிரசன்னம் வெளிப்படுகிறது. அந்த பிரசன்னம் அவருடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வர்றாரு, பேப்பர் எடுக்கிறாரு, எழுதவே முடியல அவர்னால், எழுதணும் தோணவே இல்லை, அப்படி பேப்பர் தூக்கிப்பட்டார். அப்போ சபையில் இருக்கவங்க சபை தலைவர் சொல்கிறார், எப்பா ரெண்டு வால்யூம் எழுதி முடிச்சிட்டேன், ஏன் இந்த மூணாவது வால்யூமை ஏன் அவ்வளோ லேட் பண்ணுற, வந்துருச்சுன்னா மூணு வால்யூமை சேர்த்து அப்படி நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம், அல்லது ரெண்டு வால்யூம் ஏற்கனவே படித்தவங்களுக்கு இந்த மூணாவது வால்யூம்னா கல்மினேஷன், நீ மூணு வால்யூம் எழுதுறேன்னு சொல்லிட்டு மூணாவது வால்யூம் எழுதாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது, அது எப்படியாவது நீ எழுதி முடி அப்படின்றாங்க. அவர் உட்கார்றாரு முடியல, ரொம்ப சபை தலைவர் ப்ரொவின்ஷியல் வந்து வற்புறுத்தி கேட்குறாரு, ஏன் எழுத மாட்டேன்ற அப்படின்னும் போது தான் அவர் சொன்னாராம், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திய அந்த உணர்வின் அடிப்படையில் நான் உள்வாங்கி பார்க்கிற பொழுது இதுவரை நான் கடவுளை பற்றி எழுதியது எதுவுமே என்னுடைய அறிவுக்கு என் அறிவுக்கு உட்பட்டது அல்ல, எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய கடவுளை கட்டாயம் என்னால் என்னுடைய அறிவினால் அவரை எழுதி உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது, அவர் அனுபவத்தில் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை நிறைவு செய்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களே உங்களை கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூவர் கடவுள்னா என்ன சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தணும் அப்படின்ற தேவையும் இல்லை. ஒரு சில காரியங்கள் தெரியாமல் இருக்கிறவரை நல்லது, அறியாமல் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிற ஒரு சில காரியங்கள் நல்லது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாடு நல்ல வளமையாக இருக்குது, நைஜீரியான்னு நினைக்கிறேன் அந்த நாட்டில் வந்து, நாடு செழுமையான நாடு, வளமையான நாடு பார்த்துக்கோங்க, நல்லா இருந்த நாடு. அந்த நாட்டில் வந்து அந்த பாக்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ கண்டுபிடிச்சானோ நாட்டையே நாசம் பண்ணிட்டான். எல்லாரும் எல்லா நாட்டுக்காரங்களும் போய் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் போய் அமெரிக்க நாடுகளும் போய் அந்த நாட்டை தும்சம் பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில காரியங்கள் தெரியாமல் இருக்கிறவரை நல்லது, அது கடவுளுக்கும் நல்லது, அது நமக்கும் நல்லது. அதனால தான் திருச்சபை அதை நமக்கு மறை உண்மையாக கோட்பாட்டு உண்மைகளாக நமக்கு தந்திருக்கிறது. இந்த மூவரு கடவுளை நான் நினச்சி பார்க்குற பொழுது, ஒருவேளை உங்கள் குழந்தைங்க உங்களோட சேர்ந்து நீங்கள் பூசை பார்த்துட்ருக்குறாங்க, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் உங்களை யாரும் கேட்குறாங்க, அல்லது கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறவர்கள் முழுமையான ஒரு கிறித்தவ வெளிப்பாடு இல்லாதவர்கள், அல்லது இந்த கிறித்தவ வாழ்க்கையினுடைய இந்த தத்துவத்தை முழுமையாக உள்வாதாங்க ஒருத்தர் கேட்குறாங்க, எப்படிங்க மூணு கடவுள் எப்படிங்க ஒரே ஆளாக இருக்க முடியும், பேரே மூணாக வந்துருச்சு அப்புறம் எப்படிங்க ஒரு ஆள் சொல்கிறீங்க, இது பித்தலாட்ட மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, எளிமையாக விளங்குறதுக்காக நான் இந்த உதாரணம் சொல்கிறேன். எனக்கு நான் ஏற்கனவே இடத்துல படித்தது சரின்னு பட்டா நீங்களே இதை உள்வாங்கங்களே. எப்படின்னா இப்போ மூணு பார்த்துக்கோங்களேன், தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது, இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை, தண்ணி இருக்குது, தண்ணி தண்ணி தான், அதுவே என்ன சொல்கிறது ஐஸ் கட்டியாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஐஸ் கட்டியாக மாறினாலும் அது தண்ணி தான் இல்லையா. இங்கிட்டு வாங்க, இந்த ஐஸ் கட்டியாக மாறினதை தூக்கி வெளியில் வைக்கிறீங்க, அது என்ன எவாபரேட்டாக ஆவியாகி மேலே போகுது, ஆவியாக போனாலும் அந்த ஆவி நீராவியுமே தண்ணி தான். சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா தண்ணி வந்து ஐஸ் கட்டி இல்லை, ஐஸ் கட்டி வந்து நீராவி இல்லை, சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் இது எளிமையான ஒரு உதாரணத்துக்காக நீங்கள் சொல்கிறேன், இப்படி நீங்கள் விளங்கி பாருங்களேன். இது என்னுடைய அறிவு கட்டியை விட எனக்கு ஒருத்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு இதில் உண்மை இருக்கிறது போல் தெரிகிறது. தண்ணி தண்ணி தாங்க, தண்ணி சுடு தண்ணினா அது வேறு தண்ணியாக மாறிடுமா, அது ஐஸ் கட்டினா வேறு மாதிரி மாறிடுமா, நீராவினா வேறு மாதிரி மாறிடுமா? இல்லை, அதே போல தான். கடவுள் என்பவர் ஒருவர் தான், அவருடைய ஆழ்த்தன்மையில் அவர்கள் வேறுபட்டு இருப்பதாக நமக்கு விவிலியம் சொல்லுகிறார். சரி, அப்போ இந்த மூவர் கடவுள் அப்படின்ற கோட்பாடை நம்ம எப்படி பைபிளில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பைபிளில் தொடக்கணும்ல அந்த முதல் இடத்துலையும் நம்ம பார்த்துறோம், கடவுள் வந்து வார்த்தையாக அந்த உலகத்தை படைக்கிற பொழுது ஆவியானவர் தண்ணீரில் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்ற அந்த பகுதி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ஆபிரகாமை சந்திக்க போகிறது மூன்று ஆட்களாக கடவுள் சென்றதாக, மூன்று ஆழ்த்தன்மையில் போனதால் நமக்கு வந்து தொடக்கணும்ல நம்ம வாசிக்கிறோம். அதே போல் ஆண்டு அந்த அவர் ஞானஸ்தானம் பெறக்கூடிய அந்த நிகழ்வு, அவர் திருமுழுக்கு பெறுகிற பொழுது, இவரே என் அன்பார்ந்த மகன் என்று புறா இறங்குகிற பொழுது வார்த்தை அப்படி வருகிறது, வார்த்தையானவர் அந்த இடத்துல திருமுழுக்கு பெறுகிறார், தந்தை மகன் தூயாவி அப்படின்றத நாம் பார்க்கிறோம். நீங்கள் அப்படியே கடந்து வர்றீங்க, பவுலடியாரிய கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியனுடைய வழிநடத்தலும் உங்களோடு என்னாலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி தான் 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலலாம் பவுலடியார் அப்படியே சொல்வார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வசனத்திலையும் ரெண்டாவது வாசகம் நமக்கு அதே கருத்தை தான் நமக்கு சொல்வதாக நான் உணர்கிறேன். நீ அன்பு இறைப்பிள்ளைகளே, இந்த மூவரு கடவுளுடைய கோட்பாட்டு விழாவை நாம் கொண்டாடுற இன்னைக்கு ஒரு கருத்தை மனசில் நாம் முழுமையாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த விழாவை வருஷம் நம்மளை திருச்சபை கொண்டாட சொல்கிறது அப்படின்னா, மனித அறிவினுடைய அந்த கரை என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இன்றைக்கி மனுஷன் அப்படி தாங்க நினைக்கிறான், அறிவால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். மனுஷன் அறிவுன்றது காலத்தால் ரொம்ப 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 பின்தங்கியது அப்படின்றத இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தினுடைய முதல் வார்த்தையே நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுது? இறைவனின் ஞானம் கூறுகிறது. என்ன சொல்லுகிறது இறைவனின் ஞானம்? ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் அப்படி சொல்லப்பட்டு இல்லையா. அப்போ இந்த உலகத்தினுடைய படைப்பு நாம் என்ன சொல்கிறோம், கடவுள் இந்த 6 நாள் படைப்பு பற்றி சொல்கிறேன் இல்லையா, அந்த 6 நாள் படைத்த கடவுளுடைய ஞானம்தான் முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இந்த இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை, காலத்தால் அளவிட முடியாத தொல்பழங்காலத்தில் உருவாகிய கடவுளுடைய அந்த ஞானத்தை, அந்த கடவுள் தன்மையை காலத்தால் பின் தங்கி வந்திருக்கிற இந்த அறிவால் நம்ம எப்படி அதை கண்டுகொள்ள முடியும் நினைக்கிறது அப்படின்றத நாம் விட்டுட்டு நாம் இன்றைக்கி என்ன செய்தியை உள்வாங்கிக் கொள்ளலாம், ரெண்டு செய்தி தான், அதை நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜபத்தில் நீங்கள் தொடர்ந்து கூட சிந்திக்கலாம். ஒரு காரியம், இந்த மனித அறிவானது எல்லைக்கு உட்பட்டது, எல்லையற்றது அல்ல அப்படின்றத நாம் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, கடவுள் அந்த மூன்று ஆட்களாக இருக்கிற அந்த கடவுளிடம் இருக்கிற அந்த ஒற்றுமை, இதை ரெண்டையும் நாம் இன்றைக்கு ஒரு செய்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். முதல் காரியம், நம்முடைய அறிவினுடைய எல்லை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பல நேரங்களில் படிச்சுட்டாங்க அப்படின்னா படிப்பு கூட கூட பெற்றவங்களை கூட பிள்ளைங்க மதிக்க மாட்டேன்னுங்க, நான் படிச்சிட்டேன் அப்படின்னு உனக்கெல்லாம் என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களை பார்த்து கேட்குறது, பெரியவங்க வயசானவங்களை பார்த்து பெருசுக்கிறதுக்குன்னு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. குழந்தைங்களை பார்த்து சொல்கிறது, நான் சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறது, அறிவு இருக்கிறதுனால நம்ம எல்லாரோட பெரியவங்க நம்ம ஒரு காலம் நினச்சிடவே கூடாது. இந்த அறிவு எல்லைக்கு உட்பட்டது, அறிவை கடந்த ஒரு ஞானம் இருக்கிறது. பெரியவங்கள்லாம் பார்த்து அறிவுட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு வயசு மூத்தவங்களை ஒரு காரியம் நம்ம கேட்குறோம், அவங்களுக்கு தெரியலைன்னா அவங்க பெருசாக அவங்க வந்து ஒன்றுமில்லாதவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை, நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் உங்கள் அறிவை கடந்த ஞானம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா கடவுள் அவருக்கு அந்த கொடையை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத இன்றைக்கி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளும். ரெண்டாவது காரியம், ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கணும். இந்த குடும்பங்களில் அன்பியமாக நம்ம சேர்ந்து வருகிற பொழுது, பணி செய்கிற இடங்களில் முடிந்த அளவு ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு காரணியை நாம் இருந்துடவே கூடாது. சிதைந்து கிடக்கிற அந்த குழுமத்தை, அந்த சிதைந்து கிடக்கிற சூழ்நிலையில் ஒரு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தால், நாம் இருக்கணும் அப்படின்றது கடவுளுடைய விருப்பம். இருந்தால் இறைவனுடைய மாட்சிக்குள் நமக்கும் இடம் கிடைக்கும் அப்படின்றத ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு நிறைவாக சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒரு செய்தி, ரெண்டு சொல்லி முடிச்சேன். என்ன சொன்னேன்? ஒன்று, நம்முடைய அறிவினுடைய எல்லையை இந்த விழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது என்னது? ரெண்டாவது சொல்லப்பட்ட செய்தி என்னது? கடவுளுடைய அந்த மூன்றாவது ஒரு காரியம், இது மூணையுமே நான் சேர்த்து உங்களுக்கு அப்படியே சொல்றேன். முதல்ல கடவுளுடைய அந்த அறிவினுடைய தன்மையை புரிந்து கொள்கிறோம். ரெண்டாவது அந்த மூவரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுற அந்த நல்ல நாளில் ஒற்றுமை தன்மையை நமக்கு விழா சொல்லுகிறது. மூணாவது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நாம் எல்லாருமே முழுமையை நோக்கி பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முழுமை, நிறைவு, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்களே, அந்த முழுமையை நோக்கி நாம் பயணிக்கணும், நிறைவை நோக்கி நாம் போகணும். மூவர் கடவுளுடைய விழா நமக்கு அதான் சொல்லுகிறது. அதான் அந்த மூன்று என்கிற எண்ணே நமக்கு வந்து ஒரு முழுமையை தானங்க சொல்லுது. அப்போது தந்தை, மகன், தூயாவின், ஒவ்வொரு முறை நீங்கள் சிலுவை போடுறீங்கல்ல, நான் அப்படி தான் நினச்சிக்கிறது. தந்தை, மகன், தூயாவின் பேராலே அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். கடைசியில் தந்தை, மகன், தூயாவின் முடிக்கணும் இல்லையா? தந்தைன்னு அப்போ நம்ம சிரசை தொடுகிற பொழுது அந்த அந்த அறிவுக்கு அறிவை எல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கார் இல்லையா? அதை நினச்சி பார்த்து தந்தையை நினச்சி பார்க்குறோம். மனசை தொடுகிற பொழுது உணர்வுகளின் பிறப்பிடமாக இருக்கிற இதயத்தை தொடுகிறோம். ஆண்டவர் இயேசுவை நினைத்து பார்த்து இங்கே தொடுறோம். அப்போ ரெண்டு தோள்களை சொல்கிறோம். அப்போ இந்த ரெண்டு தோளுக்குள்ளே தான் பார்த்துங்க ஒட்டுமொத்த உடம்புமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவருக்குள் நாம் வழிநடத்தப்படுகிறோம். யதார்த்தமாக சொல்கிறேன், புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காண்டி. அப்போ தந்தை, மகன், தூய் ஆவி என்பது மனம், நம்முடைய அறிவு, ரெண்டாவது நம்ம இதயம், நம்முடைய உடல், எல்லாற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தியோடு இந்த மூவரு கடவுள் விழாவை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். நம்மிடம் இருக்கிற அறிவினுடைய எல்லையை புரிந்து கொள்வோம். கடவுள் தருகிற ஒற்றுமைத்தன்மையை புரிந்து கொள்வோம். எல்லாவற்றையும் கடந்து இறைவன் ஆட்சி செய்கிற இந்த உலகத்தில் இறைவன் வாழ நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி மூவரு கடவுளை புகழ்ந்து போற்றுவோம். ஆமென்.
நமது நம்பிக்கையை